ஓம் சாந்தி. முரளி தேதி 21/7/2026 காலை முரளி. பாப் தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வரை நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களின்படி நடந்து வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது பாபா உங்களுக்கு டைரக்டாக சொல்லி தன்னை போல நாலேஜ்ஃபுல் ஆக்குகின்றார். கேள்வி: நல்ல முயற்சியாளர் குழந்தைகளின் அடையாளங்கள் மற்றும் அவர்களின் மனோநிலைக்கான புகழ் எது? பதில்: நல்ல முயற்சியாளர் குழந்தைகள் மதர் ஃபாதரை முழுமையிலும் முழுமையாக ஃபாலோ செய்வார்கள், தனது வாழ்க்கை மீது இரக்கம் கொள்வார்கள், முழுமையிலும் முழுமையாக அட்டென்ஷன் வைப்பார்கள், சிறிது நேரமாவது ஒதுக்கி பாபாவின் நினைவில் அவசியம் அமர்வார்கள். அவர்களின் மனோநிலைக்கான புகழ்: ஆடாத, அசையாத, ஸ்திரமானவர். அவர்களைத்தான் மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. பாடல்: கள்ளம் கபடமற்றவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் உலகம் பாடிக்கொண்டு மட்டும் இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள், பக்தி மார்க்கத்தில் நாமும் பாடிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது அதே கள்ளம் கபடமற்றவர் முன்னால் இருக்கிறார். கள்ளம் கபடமற்றவர் என்ற வார்த்தை பக்தி மார்க்கத்திற்கானதாகும். ஞான மார்க்கத்தின் வார்த்தை சிவதந்தை என்பதாகும். நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள், அனாதியாக அமைக்கப்பட்ட டிராமா பிளான் படி இப்பொழுது சங்கம் யுகத்தில் பாபா வந்து நம்மூலமாக இந்த முயற்சியை செய்ய வைத்துதான் தீர வேண்டும். கல்ப கல்பமாக முயற்சி செய்ய வைக்க வந்திருக்கின்றார். எவ்வளவு நேரம் குழந்தைகள் நீங்கள் பக்தி செய்திருக்கிறீர்கள் இதையும் நிரூபித்து சொல்லியிருக்கின்றார். யார் முதன் முதலில் பக்தியை ஆரம்பித்திருக்கிறார்களோ அவர்களே வந்து ஞானத்தை பெறுவார்கள், மேலும் சூரியவம்சி ஆவார்கள். சத்யுகத்தில் ஒரு லட்சுமி நாராயணர் மட்டும் வருவதில்லை, அவர்களது டினாஸ்டி கூட இருக்கிறது அல்லவா? அதற்கு தெய்வீக வர்ணம் என்று சொல்லப்படுகிறது. பாரதத்தில் தெய்வீக வர்ணம் இருந்தது, இப்பொழுது அசுர வர்ணம் இருக்கிறது. இது சங்கமம். இப்பொழுது அசுரியிலிருந்து தெய்வீக வர்ணத்தில் செல்ல வேண்டும். சரியாக இந்த மகாபாரத யுத்தம் கூட அதேதான். அது பாடப்பட்டிருக்கிறது. பெயரை மட்டும் சிவன் என்பதற்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டனர். ஒரு கீதை கண்டனத்துக்குரியதாக ஆகியதால் அனைத்து சாஸ்திரங்களும் கண்டனத்துக்குரியதாகி விடுகின்றன. மூல விஷயம் கீதை பற்றியாகும். கீதா பாடசாலைகள் அல்லது கீதை பவனங்கள் எவ்வளவு இருக்கின்றன? கீதா ஞானம் கேட்கக்கூடிய பாடசாலை. தான் சொல்லக்கூடியவர்கள் அல்ல, யார் இருந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களது புகழ் பாடப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்கோ தினமும் பாபா மிகவும் அன்பாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகள் தெரிந்திருக்கின்றோம், பாபா அன்பு கடலானவர், அனைவருக்கும் அன்பாக கற்றுக் கொடுக்கின்றார். பாபா ஒருபோதும் கோபப்படுவதில்லை, எப்பொழுதும் அன்போடு புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் சத்தோபிரதானமாக இருந்தீர்கள், பிறகு மறுபிறவிகள் எடுத்து வந்திருக்கிறீர்கள். பாரதவாசிகள் நீங்கள்தான் உண்மையாக தேவி தேவதா தர்மத்தினர். இதையும் சொல்லியிருக்கின்றார், முதன் முதலில் ஆஸ்தியை யார் வந்து பெறுவார்கள்? யார் கல்பத்துக்கு முன்பு பெற்றிருந்தார்களோ அவர்களே சொல்வார்கள், பாபா உங்களை தவிர எங்களுக்கு உதவி அளிப்பவர் வேறு யாரும் இல்லை, எப்பொழுது சங்கமயுகம் வருமோ அப்பொழுதுதான் பாபா மன்னிக்கவும் செய்வார். இதையோ குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். ராவணராஜ்யம் மற்றும் ராமராஜ்யம் இங்குதான் இருக்கிறது. ராவணராஜ்யம் இருக்கும்பொழுது ராமராஜ்யத்தை விரும்புகின்றனர். நீங்கள் எப்பொழுது சிவபாபா என்று சொல்கிறீர்களோ அப்பொழுது புத்தி நிராகாரரின் பக்கம் தான் செல்கிறது. நிராகாரரைத்தான் நினைவு செய்கின்றனர். ஆத்மாதான் பாபாவை அழைக்கின்றது. பரமாத்மா ஒன்றும் அமர்ந்து கேட்கின்றார் என்பது அல்ல. பாபா புரிய வைக்கின்றார். டிராமா பிளான் படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகவோ நான் உடலில் வருகின்றேன், அழைப்பை கேட்டு வந்திருக்கிறேன் என்பதல்ல. பக்தி எப்பொழுது முடிவடைகிறதோ அப்பொழுது நான் வந்தே தீர வேண்டும். இது புரிந்து கொள்வதற்கான விஷயங்களாகும். அந்த நேரம் வருகிறது, குழந்தைகள் அழைக்க ஆரம்பித்து விடுகின்றனர். எப்பொழுது வருவார் என்று எங்கேயும் எழுதப்படவில்லை. அவர்கள் கல்பத்தின் ஆயிலை ராங்காக எழுதிவிட்டனர். இந்த சித்திரங்கள் வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டும். யார் தினமும் பார்க்கிறார்களோ இது பாபா, இது தாதா, இது ஆஸ்தி என்று நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, சத்தோபிரதானம் ஆவதற்காக என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது துரு நீங்கிவிடும். இந்த யுக்தியை பாபா தான் புரிய வைக்கின்றார். நானும் முயற்சி செய்கின்றேன் என்று இந்த பாபாவும் சொல்கின்றார். குழந்தைகளே, ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை செய்து முன்னேற்றத்தை அடைய வேண்டும். இந்த சித்திரங்களை பற்றிய விளக்கம் மிகவும் நன்றாக இருக்கிறது. சிவபாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். முன்னால் மகாபாரத யுத்தம் நிற்கிறது. இவ்வளவு அநேக தர்மங்கள் அழிந்துவிடும். அதற்காக அவசியம் யுத்தம் வேண்டும். இந்த விஷயங்களை குழந்தைகள் மறந்துவிடக் கூடாது. சரியாக இப்பொழுது கலியுகம் காரிருளாகும். எவ்வளவு நிறைய மனிதர்கள் இருக்கின்றனர். அவசியம் விநாசமாக வேண்டும். சத்யுகத்தில் ஒரு தர்மம் இருக்கும். கண்டிப்பாக 84 ஜென்ம சக்கரம் கூட அவர்களுக்குத்தான் இருந்திருக்கும். இதுவோ எளிதாகும். மற்றபடி இவ்வளவு அனைத்து தர்மங்களும் அவசியம் அழிந்தே தீரும். பிறகு ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை சரியாக ஆகிக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் பாபா ஆவார். பாபாவிடமிருந்துதான் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. நாம் என்ன இந்த படிப்பை படிக்கின்றோமோ அது எதிர்கால 21 பிறவிகளுக்காக படிக்கின்றோம் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கின்றோம். பகவானுடைய வாக்கியம், நான் உங்களுக்கு படிப்பித்து 21 ஜென்மங்களுக்காக சொர்க்கத்துக்கு தலைவனாக்குகின்றேன், சூரியவம்சி சந்திரவம்சி வம்சத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். யார் எவ்வளவு முயற்சி செய்வார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவார்கள். அதனால் சிவபாபா சொல்கின்றார், இந்த மதர் ஃபாதரை ஃபாலோ செய்யுங்கள். இவர்களை சூட்சுமவதனம் வைகுண்டத்திலும் பார்க்கின்றீர்கள், தன்னையும் பார்க்கின்றீர்கள். நாமும் மகாராஜா மகாராணி ஆகின்றோம். வைகுண்டத்திற்கான சாட்சாத்காரமும் கூட ஏற்படுகிறது. பாரதம் வைகுண்டமாக இருந்தது, ஸ்ரீகிருஷ்ணபுரி இருந்தது என்று ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றனர். இன்று கம்சபுரி ஆகும், நாளை கிருஷ்ணபுரி ஏற்படும். பகல் இரவு மாறி பகல் ஆரம்பமாகும். இது அரைக்கல்பம் எல்லையற்ற பகல், அரைக்கல்பம் எல்லையற்ற இரவாகும். இருளில் ஏமாற்றம் தான் அடைந்து கொண்டிருக்கின்றனர். பிரம்மாவின் இரவிலிருந்து பிரம்மாவின் பகல், பிறகு நீங்கள் பிராமணரிலிருந்து தேவதையாகின்றீர்கள். சத்தியத்தில் பிராமணர்கள் இருப்பதில்லை, தேவதைகள் இருக்கின்றனர். பாரதம் பவித்ர ராஜஸ்தானாக இருந்தது, பிறகு அபவித்ர ராஜஸ்தானாக ஆகியிருக்கிறது என்பதையும் குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். பாரதம் எப்போதுமே ராஜஸ்தானாக இருக்கிறது. ராஜ்யம் நடந்து கொண்டே வருகிறது. மேலும் மற்ற தர்மத்தினருக்கு ஆரம்பத்திலிருந்தே ராஜ்யம் நடப்பதில்லை. பகவான் தான் ராஜ்யம் ஸ்தாபனை செய்கின்றார். பகவான் தான் வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். அவர் நிராகார ஞானக்கடல், சுகத்தின் கடல் ஆவார். பாபாவிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவசியம் நாம் முயற்சி செய்ய தாமதமாகிறது. எவ்வளவு யார் முயற்சி செய்வார்களோ, எவ்வளவு வழியை சொல்வார்களோ. பாபா சொல்கிறார், தந்தை என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் பதீதத்தில் இருந்து பாவனமாகி பாவனமான உலகத்திற்கு தலைவனாகி விடுவீர்கள். எவ்வளவு சுலபம்! லௌகிக்க அம்மா அப்பா ஞானத்தில் ஒருவேளை இருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளையும் கூட தங்களை போல ஆக்க வேண்டியுள்ளது. அம்மா அப்பா உண்மையான வருமானம் செய்கின்றார்கள் எனில் குழந்தைகளுக்கும் உண்மையான வருமானம் செய்விக்க வேண்டும். சில சில நல்ல குழந்தைகளும் இருக்கின்றனர். நாங்கள் ஆன்மீக படிப்பை படித்து வீடு வீடாக இந்த செய்தியை கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்கின்றனர். பாபா சொல்கின்றார், நான் தான் மெசஞ்சர், வீட்டிற்கு செல்லுங்கள் என்று உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கின்றேன். மற்ற தர்மஸ்தாபகர்களோ வந்து அவரவரது தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை செய்கின்றனர். நான் அனைவருக்கும் மெசேஜ் கொடுக்கின்றேன், அதாவது இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும். இந்த உலகம் இப்பொழுது இருப்பதற்கு தகுதியானது அல்ல. என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது தூய்மையாகி விடுவீர்கள். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், பிறகு ராவணன் தூய்மை இழக்க வைத்து விட்டது. பிறகு மீண்டும் தூய்மையாக்குவதற்கு வந்திருக்கின்றேன். சிறிது காலத்திற்குள்ளேயே இந்த பாம்ஸ் போன்றவைகள் வெடிக்கும், அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் இது அதே மகாபாரத யுத்தமாகும். அதனால் அவசியம் பகவானும் இருப்பார், ஆனால் கீதையுடைய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்று அவர்கள் நினைக்கின்றனர். எவ்வளவு குழம்பி போயிருக்கின்றனர். குழம்பவில்லை என்றால் பகவான் வரவேண்டியதற்கு என்ன தேவை இருக்கிறது? பக்தி மார்க்கத்திற்கு பூல் புலையா விளையாட்டு, அதாவது மறதிக்கான விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது பாபா சொல்கின்றார், என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் அனைத்து தவறுகளும் அழிந்து போய்விடும். முன்பு தன்னை உடல் என்று நினைத்திருந்தீர்கள், இப்பொழுது தன்னை ஆத்மா என்று நினைக்கிறீர்கள். இந்த எச்சரிக்கையை பாபா தான் கொடுக்கிறார். அதாவது குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். இங்கு நீங்கள் பாபாவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். அங்கு சென்டர்களில் சகோதரிகள் அமர்ந்து புரிய வைப்பார்கள். அதாவது ஷிவ் பாபா அவ்வாறு சொல்கிறார் என்று. இங்கோ டைரக்ட் பாபா சொல்கின்றார், நான் ஆத்மாக்களிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பாபா இவர் மூலமாக நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இது பெரிய நன்மை செய்யக்கூடிய திருவிழா ஆகும். பாபா சொல்கின்றார், நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள். பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற வேண்டும். பாபா மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு பாவகர்மமும் செய்யக்கூடாது. ஒருவேளை பாவகர்மம் செய்தோம் என்றால் 100 மடங்கு ஆகிவிடும். பாவகர்மம் செய்ய வைக்கக்கூடியது மாயை, அதன் மீது வெற்றி அடைய வேண்டும். எனவே ஹனுமான் மகாவீர் பற்றிய கதை இருக்கிறது. நீங்கள் ஹனுமான் மகாவீரர் ஆவீர்கள் அல்லவா? நாமோ பாபாவுடையவராகிவிட்டோம். மாயாவிடம் தோல்வி அடைய முடியாது. அதனால் பாபாவை நினைவு செய்து செய்து சத்தோப்பிரதானமாக விக்ரமத்தை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். ஆகவில்லை என்றால் தனது பதவியை தாழ்ந்ததாக ஆக்கிக் கொள்வீர்கள். முயற்சி செய்யும் குழந்தைகள் யார் இருப்பார்களோ அவர்கள் தனது வாழ்க்கை மீது இரக்கம் காட்டுகின்றனர். என்ன ஆனாலும் சரி நினைவு யாத்திரையில் இருப்பார்கள். ஆடாது அசையாது ஸ்திரமாக இருப்பார்கள். விநாசமோ ஏற்பட்டே தீர வேண்டும். அனைவருடைய அண்ணன், சித்தப்பா, மாமா, குரு, கோசாயி போன்ற அனைவரும் அழிந்து போய்விடுவார்கள். சத்குரு சொல்கின்றார், நான் உங்களை கூடவே அழைத்து செல்கின்றேன். மனிதர்களோ முற்றிலும் இருளில் இருக்கின்றனர். ஷிவ்பாபா நம்மை கூட அழைத்து செல்வார் என்று நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சொல்கிறார்கள் அல்லவா காலன் சாப்பிட்டு விட்டது என்று. ஆனால் நானோ உங்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். ஆத்மா உடலை விட்டு சென்று விடுகிறது, காலன் எடுத்துச் செல்வதில்லை. ஆத்மாவை வெளியேற்ற வேண்டியிருக்கிறது. இப்பொழுதோ நானே வந்திருக்கின்றேன் உங்களை திரும்ப அழைத்துச் செல்வதற்காக. பாபா கொல்ல வந்திருக்கிறாரா என்ன? இல்லை, நீங்கள் பழைய உடலை விட வேண்டும். ஆத்மா தமோபிரதானத்திலிருந்து சத்தோபிரதானமாக வேண்டும். இப்பொழுது 5 தத்துவங்களும் தமோபிரதானமாக இருக்கின்றன. எனவே சரீரமும் அவ்வாறு உருவாகிறது. அங்கு சத்தோபிரதான தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உங்களுடைய உடல் வெண்மையாக இருக்கும். பாபா சொல்கின்றார், நான் மீண்டும் சத்யுக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். நீங்கள்தான் 84 பிறவிகளை அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தர்மத்தை மறந்து விட்டீர்கள். மேலும் வேறு யாரும் தனது தர்மத்தை மறப்பதில்லை. நாம் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். இவ்வளவு உயர்ந்ததும் உயர்ந்தவர்களாக இருந்து பிறகு எப்படி கீழானோம் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பாபா மருந்து கல்ப கல்பமாக உங்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது 84 சக்கரம் முடிவடைந்து விட்டது. விநாசம் முன்பு நிற்கின்றது. சொர்க்கத்துக்கு தலைவன் ஆவதற்காக தன்னை தகுதியானவராக ஆக்க வேண்டும். நினைவினால் அவ்வாறு ஆக வேண்டும். அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா அதிசயமாக இருக்கிறது, நீங்கள் எப்படி வருகிறீர்கள்? எப்படி நீங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அது கேள்விப்பட்ட பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். இப்பொழுதோ ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள். ஆத்மாக்களுக்கு தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் அந்த அன்பில் வந்து சந்திக்கின்றோம். குழந்தைகள் பாபாவுடன் மிகவும் அன்பாக சந்திக்கின்றனர். இங்கோ அவர் நிராகார தந்தையாவார், குப்தமாக இருக்கிறார். எனவே பாபா எப்போதும் சொல்கிறார், இவரை சந்திக்கும் போது ஸ்ரீபாபாவை நினைத்துக் கொண்டு சந்தியுங்கள் என்று. மனிதர்களோ ஒன்றுமே புரிந்து கொள்ளவில்லை. மனிதர்களோ ஒன்றுமே தெரிந்து கொள்ளவில்லை. உங்களிலும் கூட சிலர் தெரிந்திருக்கிறார்கள், என்னுடையவராகி பிறகு மறந்து விடுகின்றார்கள், தேக உணர்வில் வந்து விடுகின்றார்கள், உறுதிமொழியும் செய்கிறார்கள், பாபா நான் உங்களுடையவராகி விட்டேன். மேல் அல்லது ஃபீமேல் இருவருமே ஆத்மாதான். மேல் அல்லது ஃபீமேல் இருவருடைய ஆத்மாவும் சொல்கிறது, ஆனால் சரீரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடையவன் ஆகிவிட்டேன் என்று மேல் சொல்கிறது, நான் உங்களுடையவள் ஆகிவிட்டேன் என்று ஃபீமேல் சொல்கிறது. பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை பெறுவோம், முழுமையாக நினைவு செய்வோம். நினைவு இல்லாமல் துரு விலக முடியாது. தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆக முடியாது. சத்தியுகத்தில் உங்களுக்கு தொடர்ச்சியான நீண்ட சுகம் சாந்தி செல்வ செழிப்பு நிறைந்த 21 பிரிவுகளுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. சொர்க்கத்தை படைப்பவர் பாபா அவசியம் தனது ஆஸ்தியை கொடுப்பார். கவலை இருந்தது பரபிரம்மத்தில் இருக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மாவை பற்றி என்று பாடவும் செய்கிறார்கள். அவரோ ஒருமுறைதான் வருகின்றார். இதுவும் புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள் அல்லவா? சிலரோ புரிந்து கொள்வதே இல்லை. போக போக கண்கள் திறக்கும். சற்று பெரிய யுத்தம் ஏற்படும் பொழுது உண்மையில் இந்த யஜ்யம் படைக்கப்பட்டிருக்கிறது, யுத்தமும் உள்ளது. இந்த யஜ்யத்தை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. ருத்ர ஞான யஜ்யம் படைக்கப்பட்டுத்தான் இருந்தது, அப்பொழுது விநாசமாகியது. விநாசம் ஆகக்கூடாது, அமைதி ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் யாகம் வளைக்கின்றனர். இந்த யாகங்கள் மீண்டும் உருவாக்குவார்கள். விநாசம் ஆகும் பிறகு என்ன இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் முழு உலகத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை தெரிந்திருக்கிறீர்கள். அனைவருடைய எல்லையற்ற வாழ்க்கை கதையை தெரிந்திருக்கிறீர்கள். பரம்பிதா பரமாத்மாவின் வாழ்க்கை கதையை நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்பவர் இன்று யாருமில்லை. பரமாத்மாவைத்தான் அனைவரும் அழைக்கின்றார்கள் அல்லவா? அடிக்கடி நினைவு செய்கின்றனர், சொல்கிறார்கள் அல்லவா, பகவான் இந்த குழந்தையை கொடுத்தார், இதை செய்தார். சிலர் சிலர் இவ்வாறு சொல்கின்றனர், யாருடைய பொருளாக இருந்ததோ அவரே அதை எடுத்துக்கொண்டார் என்று. அப்படிப்பட்ட புத்திசாலி ஆண்களும் இருக்கின்றனர், அநேக விதமான மனிதர்கள் இருக்கின்றனர். இப்பொழுது உங்களுக்கு பாபா கிடைத்திருக்கிறார் எனும்போது பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். நினைவு மூலம்தான் வருமானம் ஏற்படுகிறது. நீங்கள் விஷ்ணுபுரிக்கு தலைவனாகி விடுவீர்கள். நீங்கள் சத்தியுகத்தில் இருந்து கலியுக கடைசி வரை முழு சக்கரத்தையும் தெரிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில் மிகச்சரியாக அந்த மாதிரி இருக்கிறது, எப்படி பாபாவுடைய புத்தியில் இருக்கிறதோ அப்படி. ஆகவே அவரை ஞானக்கடல், நாலேஜ் ஃபுல் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பாபாவிடமிருந்து ஆசியை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு அசையாத ஸ்திரமாக இருக்க வேண்டும். மாயா அடிக்கடி வந்து அசைய வைத்து விடுகிறது என்று இருக்கக்கூடாது. தொட்டார் சுருங்கி ஆகக்கூடாது. பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் வாடிவிடுகின்றனர். பாபாவை நினைவு செய்வதற்காக முயற்சி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நேரம் நெருக்கத்தில் வரும் பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள், நம்முடைய முயற்சி இப்போது முடிவடைந்து விட்டது என்று. கடைசி வந்துவிட்டது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக தந்தை, ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, ஆன்மீக படிப்பை படித்து உண்மையான வருமானம் செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். வீட்டிற்கு செல்வதற்கான மெசேஜை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இப்பொழுது எந்த பாவகர்மமும் செய்யக்கூடாது. இரண்டாவது, அதிகாலையில் எழுந்து அன்புடன் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிறிய பெரிய விஷயங்களில் தொட்டார் சுருங்கி ஆகக்கூடாது. மனோநிலையை ஆடாது அசையாது உருவாக்க வேண்டும். வரதானம் ஞானத்தின் லைட் மைட் மூலமாக தனது லக் அதிர்ஷ்டத்தை வீழ்த்தட செய்யக்கூடிய சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. எந்த குழந்தைகள் ஞானத்தின் லைட் மைட் மூலம் ஆதிமத்திய அந்திமத்தை தெரிந்து கொண்டு முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி அவசியம் பிராப்தியாகியே தீரும். வெற்றி கிடைப்பது கூட லக், அதாவது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும். நாலேஜ்ஃபுல் ஆவதுதான் அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்கான சாதனமாகும். நாலேஜ் படைப்பர் மற்றும் படைப்பினுடையது மட்டுமல்ல, ஆனால் நாலேஜ்ஃபுல், அதாவது ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு செயலிலும் ஞான சொரூபமாகும் பொழுது வெற்றி மூர்த்தி ஆவீர்கள். ஒருவேளை முயற்சி சரியாக இருந்தும் கூட வெற்றி தென்படவில்லை என்றால் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது தோல்வியல்ல, பரிபக்குவத்திற்கான சாதனமாகும் என்று ஸ்லோகம். விலகியவராகி கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மம் செய்ய வையுங்கள். அப்பொழுது கர்மாதீத்த நிலையின் அனுபவம் எளிதாக செய்ய முடியும். அவ்யக்த செய்கை ஜுவாலா சொரூப நிலையிலிருந்து சக்திசாலி நினைவிற்கான அனுபவம் செய்யுங்கள். எப்பொழுது யோகத்தில் அமர்கிறீர்களோ அப்பொழுது உள்ளடக்கும் சக்தியை வினாடியில் பயன்படுத்துங்கள். சேவைக்கான எண்ணம் கூட உள்ளடங்கிவிட வேண்டும். அவ்வளவு சக்தி இருக்க வேண்டும். ஸ்டாப் என்று சொன்னவுடன் ஸ்டாப் ஆகிவிட வேண்டும். ஃபுல் பிரேக் போட வேண்டும். தளர்வான பிரேக் அல்ல. ஒருவேளை ஒரு வினாடிக்கு பதிலாக அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் அப்பொழுது உள்ளடக்கும் சக்தி பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஓம் சாந்தி.